முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அரசியல், அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் பற்றி பல தகவல்களை நம்முடன் வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். சார், புதுகை பண்பலை நேயர்களுக்கு மீண்டும் முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர் அரசியல், அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வணக்கம். இது தேர்வு காலம். தேர்வு முடிந்த பிறகு, தேர்வு முடிவுகளுக்கு பிறகு கல்லூரியில் சேருவது, அது தொடர்பாக எந்த மாதிரியான பாடங்களை எடுக்கலாம், இந்த முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு ஆலோசனையை கூறுவதற்காக இன்று உங்களுடன் இணைப்பில் இணைந்துள்ளேன், காத்துக்கொண்டிருக்கிறேன் சார்.
சார், இப்போ இருக்க காலகட்டத்தில் 1வதுலேருந்து 9வது, 10வது, 11வது, 12வது அப்படிங்கிற வகையில் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ, பள்ளிக்கூடத்துக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம், படிச்சுக்கிட்டே இருந்தோம், படித்து முடித்தோம் அப்படிங்கிற வகையில் இருந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில், அதை தாண்டி ஒரு குழப்பமான இடம் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு இடம், 12வது படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன நம்ம வந்து தேர்வு பண்ணி என்ன மாதிரி பிஎஸ்சி, எம்எஸ்சி, எத்தனையோ படிப்புகள்லாம் இருக்குது, எதை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எந்த கல்லூரிக்கு வந்து நம்ம வந்து விண்ணப்ப படிவம் கொடுக்கறது, இப்படி பல குழப்பங்கள் உருவாகிற இடமா இந்த 12வது முடித்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற வகையில் வந்து இந்த காலகட்டம் இருக்குது. இப்போது 12வது வகுப்பு தேர்வு எழுதி மார்க் வரக்கூடிய ஒரு காலகட்டம், இப்போ அடுத்தது கல்லூரி காலெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அப்படி இருக்க வகையில் 12வது வகுப்பு முடித்த பிறகு என்ன மாதிரி இந்த கல்லூரி, அதே நேரத்தில் அந்த பாடங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் பெற்றோர்களாக இருக்கட்டும், 12வது வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், அவங்க அடுத்த நடவடிக்கையாக என்ன செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருக்குது சார்?
நிச்சயம் சார், இது சரியான நேரத்தில் நாம் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு பாராட்டு, உங்களுடைய பண்பலைக்கு பாராட்டு. என்னவென்றால், மிக குழப்பமானது, அதே சமயத்தில் தீர்க்கமாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிளஸ் டூ படித்து அதற்கு பிறகு கல்லூரியை சேர்வது, எந்த பாடத்தை தேர்வு செய்வது என்பதில் நமக்கு ஒரு நல்ல புரிதல் வேணும். என்னை பொறுத்தவரையும் இது ஒரு பதட்டமோ அல்லது ஒரு மனதளவில் வந்து எந்த ஒரு மன உளைச்சல் வந்து நம்ம மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா, நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது இந்த கல்லூரியிலும் சரி, இந்த பாடத்தை நாம் தேர்வு செய்வது, எந்த படிப்பு டிகிரியை தேர்வு செய்வதில் தான் சார் இருக்கு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 1வதுலேருந்து 12வது வரையும் நிச்சயமாக படிக்கும்போது ஆசிரியரும் சரி அல்லது நீங்கள் படித்த பள்ளியில் இது பற்றி உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் உயர்கல்வியில் இருப்பதனால் என்னுடைய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பாடத்திற்கும் இந்தியாவை மட்டும் கிடையாது, உலகத்தில் அனைத்து இடங்களிலும் ஒரு மரியாதை உண்டு, அதற்கான எதிர்காலம் உண்டு. அது முதல்ல நம்ம மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ குறிப்பிட்ட பாடம், குறிப்பிட்ட ஒரு துறையில் மட்டும்தான் நம்ம கோலச்ச முடியும், மற்ற துறைகளில் நாம் சிறப்பாக செயல்பட முடியாது, இந்த பாடத்தை படித்தோம்னா எதிர்காலம் இல்லை அப்படின்னு நிச்சயமாக நினைக்க கூடாது. இது ஒரு இந்த ஒரு எண்ணத்தோட நம்ம இந்த ப்ரோக்ராமை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார். ரெண்டாவது வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அரசாங்கம் அங்கீகாரம் செய்துள்ளதா அந்த கல்லூரி, அரசாங்கம் அந்த பாடத்தை அங்கீகாரம் செய்துள்ளதா, இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்லுவாங்க சார், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், நியூடெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்துல போனாவே எந்தெந்த கல்லூரி அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, என்னென்ன பாடங்கள் அங்கீகாரம் பெற்ற பாடங்கள், இந்த கல்லூரியினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு இணையதளத்துல இருக்கு சார். அதை வந்து முதல்ல நம்ம தெரிந்து அந்த பாடங்களை நாம் வந்து சூஸ் பண்ணலாம். நான் இந்த குறிப்பிட்ட பாடத்தை வந்து நீங்க படிங்க, எடுத்து படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து நல்ல ஒரு ஆலோசனை இருக்காது. மாணவர்களுடைய விருப்பம், மாணவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் சார். அது மட்டும் கிடையாது, நீங்க பிளஸ் டூ படிக்கும் போது உங்களுக்கு ஒரு சில பாடத்துல வந்து ரொம்ப விருப்பமா இருக்கும், அந்த விருப்பப்பட்ட பாடம் தொடர்பாக நீங்கள் மேற்கல்வி எடுப்பது ரொம்ப சிறப்பானது, ஒரு சாலச் சிறந்த ஒரு முடிவுன்னு சொல்லுவோம் சார். இப்போ உதாரணமாக ஒரு மேத்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது வந்து அரசியல் அறிவியல், பொது நிர்வாகம், வரலாறு, காமர்ஸ், இல்லை நீங்கள் எஜுகேஷன், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் தொடர்பாக இருக்கக்கூடிய பாடத்தை வந்து நீங்கள் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று என்னென்னா, தேசிய தரப்பட்டியலில் அந்த கல்லூரி இருக்கா, நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரி, நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய கல்லூரி இருக்குதா, யூஜிசி மட்டும் கிடையாது சார், என்ஐஆர்எஃப்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் சிஸ்டம்னு கேள்விப்பட்டிருப்போம், அல்லது வந்து நாக்னு சொல்லக்கூடிய, இதெல்லாம் வந்து தரம் மதிப்பீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இந்த தர மதிப்பீடு அந்த கல்லூரியில் நடந்திருக்கா, அந்த வெப்சைட்ல போய் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அரசாங்கம் மற்றும் மத்திய பல்கலைக்கழகம், மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவியுடன் செயல்படக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி என்று நிறைய இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் நானும் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப கல்லூரிகளுடைய எண்ணிக்கை குறைவு, பாடங்களோட எண்ணிக்கை குறைவு சார். ஆனா இன்னைக்கு பின்னாடி ஒரு சில புள்ளி விவரத்தை சொல்றேன் நானு, அது முன்னாடி இத்தனை கல்லூரிகள் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அதை வந்து முதல்ல நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் சார். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மாணவரும் சரி பெற்றோர்களும் சரி அந்த கல்லூரியினுடைய இணையதளத்துல வந்து ஒரு சிறிது நேரத்தை செலவிட்டு அந்த இணையதளத்துல போய் பாருங்க, என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல சிலபஸா, அதை டீச் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் டாக்டரேட் முடிச்சிருக்காங்களா, பிஹெச்டி இப்ப எங்களை போன்ற பேராசிரியர்கள் இருக்கின்றார்களா, போதிய ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா, அந்த அந்த நிறுவனம் என்பது மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்குதா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும் சார். இது எல்லாத்தோட மிக முக்கியமானது அந்த கல்லூரி அந்த கல்வி நிறுவனமானது ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க, அதாவது மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்திற்கும் சரி இல்லை அவர்களுடைய எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த கல்லூரி இருக்கின்றதா, அதனுடைய வளாகம் இருக்கின்றதா, இதை நம்ம நிச்சயமா தெரிஞ்சு கொள்ளணும் சார். இது எப்படின்னா நீங்க கேட்கலாம் சார், எனக்கு அது எதுவுமே தெரியாது, நான் எப்படி சார் இதை முடிவெடுப்பதுன்னு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள், அந்த கல்லூரிக்கு நீங்க சென்றாவே தெரிந்துவிடும். அந்த கல்லூரியில் ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் கலந்துரையாடல் செய்தாலே நமக்கு இந்த ஒரு புரிதல் ஏற்படும் சார். இது ரொம்ப ரொம்ப அவசியம், ஏன்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி கேம்பஸ் அப்படின்றது ரொம்ப அவசியம் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, மாணவர்கள் மேற்கல்வி போகும்போது பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இனிமேல் வரக்கூடியது வந்து சார் ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் நம்ம சிறந்து விளங்கின பத்தாது சார். இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி சொல்லுவாங்க, நீங்க பல துறையில் நம்ம வந்து நிபுணத்துவம் பெற வேண்டும், பல துறையில் நாம் சிறந்து விளங்க வேண்டும். ஸோ அந்த வகையில நீங்க எந்த பாடம் எடுத்தாலும் சரி, ஆங்கிலம், கம்யூனிகேஷனு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்மளுடைய வாழும் கலைகள், இது எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் சார். ஸோ அந்த வகையில வந்து நமக்கு எந்த கல்வி எந்த நிறுவனங்கள் நமக்கு துணையாக இருக்குதோ அந்த நிறுவனத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், அந்த பாடத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் சார். ஸோ ரொம்ப பிரீஃபா சொல்லணும்னா கவர்மெண்ட் ரெகக்னேஷன் இருக்கணும், ரெண்டாவது வந்து அந்த கோர்ஸ் வந்து அங்கீகாரம் இருக்கணும், ரெண்டாவது அந்த கோர்ஸ் படிப்பதனால் எதிர்காலத்தில் நமக்கு வேலை கிடைக்குமா, இது எல்லாமே வந்து சார் நம்ம மாணவர்களும் சரி பெற்றோர்களும் மனதில் நிலை நிறுத்த வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இப்போ உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார். நான்
இப்ப இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அங்க இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களை பத்தி கொஞ்சம் விரிவா கூட சொல்லலாமே சார்.
சார், இது முக்கியமா இந்த செய்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய மாணவர்களுக்கும் சரி மாணவிகளும் பெற்றோர்களும் ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டா கூட தவறு இல்லை சார், ஏன்னா அந்த அளவுக்கு தகவல்கள் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு வழிகாட்டியாக இருக்கும், ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம் சார். சார், உலகத்தில் இருக்கக்கூடிய வளரும் நாடுகளில் நம்ம நாடு வந்து ஒரு சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தை கொண்ட ஒரு நாடு சார். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியாவிலும் மத்திய பல்கலைக்கழகங்கள் உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாநில அளவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ரெண்டாவது சார். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிகர்நிலை பல்கலைக்கழகம் டீம்டு யூனிவர்சிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சார், அது இருக்கு. அதுக்கு அடுத்ததாக மாநில அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய மாநில அரசாங்கத்தோட நிதி உதவியுடன் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள், இப்போ நான் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம், இப்போ உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி, அல்லது மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகம், அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டிங்கோடு இருக்கக்கூடியது. அது இல்லாமல் தனியார் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்குது சார். இதை எல்லாத்தையும் தாண்டி மிக எண்ணிக்கையான ஒரு அரசு கலைக்கல்லூரிகள் இருக்கின்றது. அந்த அரசு கலைக்கல்லூரியை தாண்டி அரசாங்கத்திடம் நிதி பெறக்கூடிய ஒரு சில கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இது எல்லாத்துக்கும் போக கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா தனியார் கல்வி நிறுவனங்கள், பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு சார். சார், இத்தனை இருக்கு. இது நம்ம மாணவர்களுக்கு இந்த ஒரு செய்தி வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் சார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கல்லூரி குறிப்பிட்ட நிறுவனத்துல மட்டுமே அவங்களோட கவனத்தை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுல இருந்து கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், வெளியே வரணும். இப்ப உதாரணமா வந்து நீங்க தமிழ்நாடு மட்டும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சார், ரெண்டு மத்திய பல்கலைக்கழகம் இருக்கு. ஒன்று வந்து திருவாரூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் திருவாரூர் தமிழ்நாடு ஒன்று இருக்கு, சியூட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சென்னையில் வந்து ஒரு இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. அதை தாண்டி நீங்க திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காந்திகிராம் பல்கலைக்கழகம். இப்ப இங்க வந்து நீங்க வெப்சைட்ல போனாவே போதும் சார், உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அங்க நீங்க வந்து ஆர்ட்ஸ் கோர்ஸ் இருக்கு சார், சயின்ஸ் இருக்கு, கல்வி சம்பந்தப்பட்டது இருக்கு, விவசாயம் சம்பந்தப்பட்டது, தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட பாடங்கள் அனைத்துமே இருக்கு. இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி சார். நீங்க சொல்ல போனா ஒரு வருடத்திற்கு நீங்க லெஸ் தன் 25,000 ருபீஸ் தான் இங்க வந்து இந்த கல்வி கட்டணம். இது வந்து நம்ம மாணவர்களுக்கு நான் முக்கியமா தெரியப்படுத்த விரும்புறேன். இந்த நிறுவனங்களை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இதுக்குன்னு வந்து ஒரு ஒரு சென்ட்ரல் லெவல்ல ஒரு என்ட்ரன்ஸ் நடத்துறாங்க சார், அந்த CUET சொல்லுவாங்க சார், அந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா யாருடைய பரிந்துரையும் தேவையில்லை, ரெக்கமெண்டேஷன் வேண்டியதில்லை, எந்த ஒரு நேர்வழியில் நீங்கள் போய் இந்த பல்கலைக்கழகத்துல வந்து அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும் சார். இப்ப தமிழ்நாட்டில் எடுத்து பாத்தீங்கன்னா சார், 2 மத்திய பல்கலைக்கழகம் இருக்கு, 22 மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய மாநில அரசாங்கத்தோட நிதி பெறக்கூடிய பல்கலைக்கழகம் இருக்கு, அது இல்லாம வந்து 28 நிகர்நிலை பல்கலைக்கழகம் இருக்கு, 4 தனியார் பல்கலைக்கழகம் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா சற்றேறக்குரிய நீங்க ஒரு 50,000-60,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில் மத்திய அரசாங்கத்தினுடைய IIIT சொல்லுவாங்க சார், அதாவது இந்தியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு கல்லூரி இருக்கு சார். அதே மாதிரி NIT சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு திருச்சிராப்பள்ளியில, அகில இந்த அளவில் இருக்கக்கூடிய அதாவது மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க சார், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதனுடைய உறுப்பு கல்லூரியும் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கு. இது எல்லாமே நம்ம பசங்களுக்கு அதிகம் வந்து ஒரு புரிதல் இல்லை. இங்க வந்து நீங்க நல்ல மார்க் கூடிய மாணவனுக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை சார். நம்ம சார் இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசு கலைக்கல்லூரியில் குறிப்பிட்ட ஒரு சில வகுப்பினருக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, அல்லது மற்றவர்களுக்கு மிகவும் குறைவான வகையில் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணி இங்கே அட்மிஷன் கிடைக்குது சார். இதுக்கு மாணவர் செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க ஒவ்வொரு கல்லூரியிலும் போய் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இணையதளத்துல போய் அதுக்குன்னு ஒரு காமனா வெப்சைட் இருக்கு சார், அந்த வெப்சைட்ல நீங்க 30 கல்லூரி கூட நீங்க சூஸ் பண்ணலாம், பாடத்தை சூஸ் பண்ணி நீங்க இணையதளத்துல வந்து விண்ணப்பித்தீங்கன்னா உங்களுடைய மார்க் மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க சார். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு முடிவு நம்ம அரசாங்கம் எடுத்தது. ஏன்னா நானும் நீங்க படிக்கும் போது ஒவ்வொரு கல்லூரியிலையும் போய் நம்ம அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணணும் சார், ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியா ஒரே இடத்துல உங்க வீட்டுல ஒரு இன்டர்நெட் ஒரு லேப்டாப் இருந்தா போதும் நீங்க இதை அப்ளை பண்ணிடலாம் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று மிக முக்கியமானது, அரசு கலைக்கல்லூரி படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க மாதம் மாதம், அதாவது புதுமை பெண் திட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய உரிமை, பேருந்தில் நம்ம வந்து நம்ம கட்டணம் இல்லாமல் கல்லூரிக்கு சென்று வரலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆண் பிள்ளைகளுக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்ல ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இப்போ எதுக்கு இந்த தகவல் அப்படின்னா சார், இவ்வளவு கல்வி நிறுவனங்கள் இருக்கு, இவ்வளவு பாடங்கள் இருக்கு, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சரியாக தேர்ந்தெடுத்து நாம் படிக்க வேண்டும். அதற்காக தான் சார் இந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன் சார்.
சார் இப்போ இந்த 12 வகுப்பு பரீட்சை எழுதி முடிச்சாச்சு, அவங்களுடைய பரீட்சைக்கு முடிவுகள் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம், ஆனால் மாணவ மாணவிகள் வந்து அவங்க அட்மிஷன் பண்றதுக்கு எந்த மாதிரி அவங்கள வந்து தயார் செஞ்சுக்கணும்
சார்? முதல்ல ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பாராட்டுகள். ஒரு விஷயத்த மாணவர் தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னா, தேர்வு அப்படின்றது வந்து பல தேர்வுல 12வதும் 10வதும் வந்து ஒரு தேர்வு தான், அதுல வரக்கூடிய மதிப்பெண் முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது கிடையாது. இதை முதல்ல நம்ம பசங்க ஞாபகம் வச்சுக்கணும் சார். மதிப்பெண் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கவலையப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பலமுறை நான் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவேன், நான் வகுப்புலையும் சொல்லுவேன், என்னுடைய மதிப்பெண்ணை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை குறைஞ்சிரும். ஏன்னா நான் படிக்கும்போது அந்த அளவுக்கு நான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆனால் அதுக்கு பின்னாடி காலேஜ் போனதுக்கப்புறம் நான் நிறைய என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் மதிப்பெண் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு என்ட்ரி தான். ஒருவேளை உங்களோட மதிப்பெண் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, அதற்கு தகுந்தவாறு பாடங்களையும் கல்லூரியும் நாம் தேர்வு செய்யலாம் சார், நம்பர் 1. அதுக்கு அடுத்ததாக இது என்னுடைய அன்பான வேண்டுகோள்னா, மாணவரும் சரி பெற்றோரும் சரி ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அட்மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி. ஏன்னா அட்மிஷன் கால் லெட்டர் வந்ததுக்கு பின்னாடி, அந்த கடிதம் வந்ததுக்கு பின்னாடி நீங்க தயாராகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தவறான முடிவை, நீங்க இப்பொழுதே நான் சொல்லக்கூடிய இந்த சான்றிதழ்களை நீங்க தயார் பண்ணி வைத்துக்கோங்க சார். முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களுடைய 10வது மற்றும் 11வது உங்களுடைய மதிப்பெண் பட்டியல் இருக்குதான் பாருங்க. அந்த மதிப்பெண் பட்டியல் மட்டும் கிடையாது, நான் சொல்லக்கூடிய அனைத்து சான்றிதழ்களும் குறைந்தபட்சம் 5 அல்லது ஒரு 7 காப்பி நீங்க போட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கல்லூரியில் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நம்மளால் வாங்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ். ஏன்னா நம்ம ரிசர்வேஷன் அப்படின்றதே வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டியின் அடிப்படையில் தான் சார் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, உடனே இணையதளத்தில் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒரு வாரம் 10 நாள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் வாங்கிடலாம் சார். சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணு நினைக்கிறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி என்சிசி மாணவர்கள், என்எஸ்எஸ் மாணவர்கள், எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லக்கூடிய முன்னாள் இராணுவ வீரர்களுடைய குழந்தைகளுடைய அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு, நீங்கள் கடைசியாக படித்த உங்களுடைய பள்ளியில் கொடுத்த மாற்றுச் சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு இருக்கான்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது இந்த லிஸ்ட்ல மிக முக்கியமானது உங்கள் பெற்றோர்களுடைய வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிபிகேட் சொல்லுவாங்க, அது லேட்டஸ்டா வாங்கினதா இருக்கணும். ஏன்னா நான் அது அட்மிஷன் கமிட்டியில நான் இருக்கும்போது இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி, 2 வருடத்துக்கு முன்னாடி வாங்கின இன்கம் சர்டிபிகேட்டோட வருவாங்க. அட்லீஸ்ட் நாங்க என்ன கேட்கிறோம்னா கடைசி 6 மாசத்துக்குள்ள நீங்க அந்த இன்கம் சர்டிபிகேட்டை வாங்கி இருக்கணும். அப்புறம் நேட்டிவிட்டி சொல்லக்கூடிய இருப்பிட சர்டிபிகேட் இருக்கா, சான்றிதழ் இருக்கான்னு பாருங்க. இது இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணோம்னா நீங்க ரிசல்ட் வந்து அட்மிஷனுக்குள்ள நம்ம தயார் ஆயிடலாம். அதுக்கு அடுத்ததாக கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் சொல்லக்கூடிய நன்னடத்தை சான்றிதழ், கடைசியா நீங்க எங்க படித்தீங்களோ அந்த நிறுவனத்துல வந்து அந்த கல்வி நிறுவனத்துல நீங்க வாங்கிட்டு வரணும். உங்களுடைய பிரின்சிபால் அல்லது HM தலைமை ஆசிரியர் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் சார். அப்புறம் மிக முக்கியமானது முதல் பட்டதாரி சான்றிதழ், இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் சொல்லுவாங்க சார், முதல் பட்டதாரி சான்றிதழ் இது இருந்தது அப்படின்னா நீங்க பல 1000 ரூபாய் நமக்கு வந்து ஃபீஸ் கம்மி, குறிப்பாக இன்ஜினியரிங் மற்றும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய கலர் புகைப்படம் சார், போட்டோ, குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்லணும்னா ஒரு 10-15 போட்டோ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கல்லூரிக்கு போய் அங்கே கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, நிச்சயமாக அந்த மாதிரி செய்யாதீங்க, அது தவறான ஒரு முடிவு. முன்பே எல்லாத்தையும் நீங்க தயார் பண்ணிக்கோங்க, உங்களோட போட்டோ ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்ததாக ஒரு வங்கி கணக்கு வந்து நீங்க தொடங்கி எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் சார் பணம் பே பண்ண முடியும். எந்த கல்லூரியில போனாலும் சரி அல்லது ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணாலும் ஃபீஸை வந்து நீங்க நெட் பேங்கிங் மூலமா தான் சார் நம்ம பண்ண முடியும். அதனால வந்து உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு ஆன்லைன் சொல்லக்கூடிய இணையதளம் மூலமாக வங்கி கணக்கு, அதன் மூலமாக பணம் செலுத்தக்கூடிய ஒரு வசதி சார். அதுக்கு அடுத்ததாக தமிழ் மீடியம் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க, தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ்கள். இப்போ 6வதுல இருந்து 12வது வரையும் படித்த பெண் பிள்ளைகளுக்கு நான் சொன்ன பாருங்க, கல்லூரி போன உடனே மாதம் 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது ஒரு உதவித்தொகை, அதுக்கு வந்து நீங்க தமிழ் மீடியம் சர்டிபிகேட் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களோட பேரண்ட்ஸினுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய அடையாள அட்டை, அவங்களுடைய போட்டோ, அது எல்லாத்துக்கும் மேல நான் சொன்ன மாதிரி மீண்டும் சொல்றேன், இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு 5 காப்பி நீங்க நகல் எடுத்துக்கணும். அது தேவைப்பட்டது அப்படின்னா அட்டஸ்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பான அரசு அதிகாரி கிட்ட, இந்த கெசட்டட் ஆபீசர் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட நம்ம அட்டஸ்டேஷன் வாங்கி வைத்துக்கணும் சார். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஏற்கனவே நீங்க தயார் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாத்துக்கும் மேல நீங்க மனதளவுல தயாரா இருங்க. நல்ல பாடம், நல்ல கல்லூரி, நல்ல மார்க் நீங்க எடுக்க போறீங்க, அந்த கல்லூரிக்கு போவதற்கும் படிப்பதற்கும் நீங்கள் தயாராக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சார்.
இப்போ 12வது வகுப்பு முடிச்சு அடுத்து அவங்களுடைய எதிர்காலம் அடியெடுத்துக்கக்கூடிய அந்த கல்லூரி காலம் அப்படிங்கிற வகையில இந்த கல்லூரி மேற்படிப்புக்கூடிய ஒரு விஷயத்துல அவங்க போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல மாணவ மாணவிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை அப்படித்தான் என்ன சார்?
அருமையான கேள்வி சார். ஏன்னா நான் ஒரு 26 ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்துல, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் சார். இதுவரையும் ஒரு 25 இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை நான் அனுப்பியிருக்கேன் சார், வெளியே படிச்சு நல்ல நல்ல நிலைமையில இருக்காங்க. இப்போ அந்த அனுபவத்தை வந்து நான் இப்போ கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும். அதுல முக்கியமா சொல்றது என்னன்னா, முதல்ல வந்து நீங்க +2 முடிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட் போத் மென்டல் அண்ட் பிசிக்கலா வந்து நம்ம தயாரா இருக்கணும் சார் கல்லூரிக்கு போறதுக்கு. ஏன்னா கல்லூரி அப்படின்றது வந்து பள்ளி போன்று கிடையாது, ஸ்கூல் மாதிரி கிடையாது சார். ஏன்னா கல்லூரிக்கு போகும்போது நிறைய வாய்ப்புகள் உண்டு, நிறைய சவால்கள் உண்டு. இன்னொன்று என்னன்னா, இது வந்து நீங்க படிச்ச பள்ளியில வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்களுடைய பிள்ளைகள் மட்டும்தான் படிப்பாங்க. ஆனா இதுவே நீங்க ஒரு மேற்கல்விக்கு போகும்போது நிச்சயமாக வந்து பல்வேறு இடத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், பல்வேறு கலாச்சாரம், உடை வித்தியாசமா இருக்கும், பேச்சு வித்தியாசமாக இருக்கும், நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கும். இதை ஏத்துக்கிறதுக்கு நீங்க முதல்ல தயாரா இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு புது சூழ்நிலை, ஒரு புது கலாச்சாரம், இதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கணும். முதல்ல மைண்டு மென்டலா இருக்கணும் சார். அதுக்கு அடுத்ததாக நீங்க இதுவரையும் படிச்ச கல்லூரி சாரி கல்லூரியில உங்களோட பள்ளியில முழுக்க முழுக்க ஆண்கள் அல்லது பெண்கள் கல்லூரி அதாவது பள்ளியாக இருக்கலாம், ஆனா கல்லூரிக்குன்னு போகும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சார். அதாட் இஸ் அ கோ எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோ எஜுகேஷன்ல போகும்போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம மற்றவர்கிட்ட பழகும் போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சார். அதுக்கு அடுத்ததாக நாம் இதுவரையும் ஆங்கிலத்திற்கு மற்ற மொழிகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலனா கூட இனி மேலு நீங்க மேற்கல்வி போகும்போது புத்தகம் உங்களுடைய பாடத்திட்டம் பாடம் நடத்தக்கூடிய மொழி என்பது ஆங்கிலமாக இருக்கும். தமிழ் மொழியிலும் நீங்கள் பாடம் படிக்கலாம், பட் இருந்தாலும் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். அந்த இன்டர்நேஷனல் லாங்குவேஜில் வந்து நாம் வந்து புலமை பெற்றிருக்க வேண்டும் அல்லது புலமை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கு மேல வந்து நான் என்னுடைய ஸ்ட்ராங்கான அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க நினைச்ச மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்வார்கள், நினைச்சது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொடுப்பார்கள், நடந்து கொள்வார்கள். ஆனால் இதே ஒரு மனநிலையில கல்லூரிக்கு நாம் போகக்கூடாது. யூ நீட் டு பி மோர் ஃபிளெக்சிபிள்னு சொல்லுவா, நீங்க ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கணும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேனான்னு யாருக்கிட்டே பேச மாட்டேன், நான் நினைக்கிற மாதிரிதான் நீங்க செய்யணும், இந்த ஒரு ஆட்டிடியூடு இருக்கக்கூடாது என்னுடைய மாணவ மாணவிகளுக்கு. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னா, எல்லோரிடம் சகஜமாகவும் சரி அல்லது நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்து நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம் மாறிக்கொண்டு நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் சார். அதுக்கு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நீங்க கல்லூரியில போகும்போது நிறைய நீங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் சார். ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படிச்சாலுமே, உதாரணமா நீங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசு அறிவியல் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார், பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நிறைய படிப்பதற்கு தொடர்ந்து உங்களுடைய நாலேஜை வந்து அப்டேட் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் சார். இது எல்லாத்துக்கு மேல என்னுடைய மிக முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, நம்ம இதுவரையும் வந்து ஒரு கண்ட்ரோல்டா ஒரு கட்டுப்பாடா வந்து பள்ளியில படிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கல்லூரி போன பிறகு சுதந்திரம் அப்படின்ற வகையில் நாம் அந்த சுதந்திரத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது சார். என்னன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் கல்லூரியில போகும்போது. அந்த ஃப்ரீடத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 21st century ஒவ்வொரு மாணவர்களும் எச்சரிக்கையாக நல்ல நண்பர்களையும் சரி நல்ல ஆசிரியர்களும் நல்ல கல்லூரியும் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க. அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய டிசிப்ளின், உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்களுடைய பிஹேவியர் ரொம்ப நல்லா இருக்கணும். நல்ல விதமா நம்ம படிப்போம், நல்ல விதமாக படிச்சு முடிச்சுட்டு மீண்டும் நாம் இந்த சமுதாயத்திற்கு நம்ம தேவைப்படுறது நம்மளுடைய சர்வீஸ். ஸோ இந்த ஒரு எண்ணத்தோட சார் கல்லூரிக்கு போகணுன்றது என்னுடைய அன்பான கட்டளைகள் என்னுடைய மாணவ பிள்ளைகளுக்கு.
12th class முடிச்சு கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கும் மாணவ மாணவிகளுக்கு அவங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து சொன்னீங்க. இப்போ அதே நேரத்தில் அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த மாணவ மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கணும் சார்?
சார், உறுதுணையா இருக்க வேண்டிய காலகட்டம் சார் அது. நல்ல சார், அதனால ஒரு அருமையான ஒரு கேள்வி. என்னன்னா, ஏதோ இந்த படிப்பது பிள்ளைகளுடைய பொறுப்பு, நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது சார். மிக முக்கியமா தெரிஞ்சுக்கிறேன்னா, பேரண்ட்ஸ்னுடைய ரோல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதோ பிளஸ் டூ வரையும் தான் எனக்கு பொறுப்பு, அதுக்கு பின்னாடி இல்லை, அது எல்லாமே பையன் பார்த்துக்குவோம் பெண்கள் பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு கண்ணோட்டம். ஸோ முழுக்க முழுக்க என்ன பண்ணணும்னா, நீங்க பேரண்ட்ஸ் துணையா இருக்கணும் சார் நம்மளோட பிள்ளைகளுக்கு. அதாவது நீங்க வந்து கல்லூரி தேர்வு செய்வதில் இருந்து கல்லூரியில் பாடத்தை தேர்வு செய்வது, அவங்களோட அட்மிஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து விடுதியில சேர்ப்பது, அதற்கு பின்பு அவர்கள் படித்து முடிக்கின்ற வரை அந்த துறைக்கும் அந்த கல்லூரிக்கும் பேரண்ட்ஸுக்கும் என்னைக்குமே வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் ஒவ்வொரு முறையும் அட்மிஷன் நடக்கும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன், மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்வேன், அடிக்கடி துறைக்கு வாங்க, உங்க பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க, அவங்களுடைய வருகை பதிவேடு எப்படி இருக்கு, மதிப்பெண்கள் ஒவ்வொரு செமஸ்டரையும் அவங்க பேப்பர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்களா, இல்லை ஏதேனும் வந்து ஒரு சில பாடங்களை வந்து தோல்வி விட்டுட்டாங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு சார், அட்மிஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி கல்லூரியோட நெருங்கிய தொடர்புகளை அவங்க வந்து ஏற்படுத்தி போது கொள்வது கிடையாது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க நீங்க மாணவர்கள் கூட எப்படி நீங்க துணையா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த துறைக்கும் உங்களுக்கும் இந்த கல்லூரிக்கும் ஒரு நெருங்கிய உறவு எப்பயுமே இருக்கணும் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப பாசிட்டிவா நம்ம பிள்ளைகள் கிட்ட இருக்கணும். அதாவது மார்க் குறைஞ்சிருச்சு, ஏன்னா மார்க் குறைவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு சார். அந்த பையன் நல்லா நீங்கள் எக்ஸாம் படிச்சிருக்கலாம், அல்லது ஏதேனும் உடல்நிலை சம்மந்தப்பட்டதோ, அல்லது நீங்கள் அவன் எதிர்பார்த்த கேள்வி வரல, அல்லது ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் இன்னைக்கு சரியா இல்லைன்னா மார்க்கு குறைய வாய்ப்புண்டு. ஸோ மார்க்கு குறைந்துடுச்சு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு 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 எதிர்மறையாக நம்ம வந்து பேசக்கூடாது சார். ஸோ என்றைக்குமே நம்ம இப்போ என்னை பொறுத்தவரையும் சொல்லணும்னு, பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நம்ம பிள்ளைகள்கிட்ட. அதுக்கடுத்ததாக உங்கள் பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை மனதளவில் தயார் பண்ணணும். நான் இதுவரையும் வந்து உங்கள் வீடு பள்ளி, வீடு பள்ளி, அதாவது உங்கள் வீடு ஸ்கூலுக்குன்னு போயிட்டு வந்த ஒரு பிள்ளையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கல்லூரிக்கு கொண்டு போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் குறிப்பாக அம்மா அப்பா இரண்டு பேரும் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்ணன் தங்கையும் அந்த கல்லூரி எப்படி இருக்கும், கல்லூரியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், மாணவர்கள் எப்படி வருவாங்க. நான் முதலே சொன்னேன் சார், இந்த மாதிரி நிறைய புது மாணவர்கள் புது கலாச்சாரத்தில் வருவாங்க, உடைவிதா வித்தியாசமாக இருக்கும், அவர்கள் பேசக்கூடிய மொழி வட்டார மொழிகள் வித்தியாசமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, முன்னாடியே பேரண்ட்ஸ் வந்து மென்டலாக வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து தயார் பண்ணணும் சார். அதுக்கு அடுத்ததாக பெற்றோர்களும் வந்து பொருளாதார அளவில் வந்து தயார் ஆயிடணும். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இல்லாமல் இருந்திருக்கும், அல்லது ரொம்ப கம்மியான ஃபீஸில் படிச்சிருப்பாங்க. பட் காலேஜின்னு போகும்போது சில ஆயிரங்கள் நமக்கு தேவைப்படும் சார். நீங்கள் அட்மிஷனுக்கு போகும்போது நம்ம வந்து பணத்தை தயார் பண்ணாமல் கடைசி நேரத்தில் வந்து பணம் தயார் பண்ணுறதுக்கு அல்லது எது செய்ய முடியலன்னு சொல்லி கையை பிரசிஞ்சிட்டு நம்ம நிற்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு நான் சொல்லும்போது உங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணுங்கள், மனதளவில் நீங்கள் தயாராகிடுங்க. பொருளாதாரம் என்பது ஒரு சிறு தொகையை வந்து நம்ம கையில் வைத்துக்கணும் சார். ஸோ அந்த தொகை இருக்கும்போது நம்ம அட்மிஷனுக்கு பணம் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கணும். அதுக்கு அடுத்தது எல்லாமே நம்ம கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி செய்யணும். இப்போ நான் சொன்னது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ரெடியாக இருக்குன்னு சொன்ன பாருங்க, இந்த சர்டிஃபிகேட்ஸை தயார் பண்ணுறது வாங்கறதுக்கு பெற்றோர்களும் வந்து ஒரு துணையாக இருக்கணும் சார், அதை வந்து மறந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக உயர்கல்வி சம்பந்தமாக நிறைய ஆலோசனைகள் நம்ம நம்ம ஆசிரியர்கிட்டம் சரி அல்லது ஏற்கனவே படித்து முடித்த மாணவர்கள்கிட்ட வந்து நம்ம ஆலோசனைகள் பெறணும் சார் பெற்றோர்கள். அதை தாண்டி இன்னைக்கு நிறைய இணையதளத்திலும் சரி யூடியூப்ல போன்ற நிறைய வீடியோஸ் இருக்கு சார். அதில் நல்ல வீடியோஸ், நல்ல ஆலோசனைகளை வந்து பெற்றோர்கள் கேட்கணும். அந்த நல்ல ஆலோசனைகள் வந்து பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சொல்லணும் சார் நம்ம. அதுக்கு அடுத்ததாக படிக்கிற காலகட்டத்தில் பிள்ளைகளோடு நெருங்கிய ஒரு தொடர்பும் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி மாதத்திற்கு ஒரு முறையாவது, ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் பரவாயில்ல, ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் படிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அவர்கள் ஒழுக்கமாக இருக்கின்றார்களா, தினமும் கல்லூரிக்கு போகின்றார்களா, உடல் சம்பந்தப்பட்டது மனது சம்பந்தப்பட்டது ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசணும் சார். இப்போ நானும் என்னோடய பையன்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம். அவன் ஏதாவது வந்து ஒரு கல்லூரி பிரச்சனை அப்படின்னா உடனே என்கிட்ட ஷேர் பண்ணுவான், நான் உடனே கல்லூரிக்கு போவேன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் காலேஜுக்கு விசிட் பண்ணு சார். விசிட் பண்ணி பையனோட அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க, துறை தலைவர்கிட்ட கேளுங்க, துறையினுடைய பொறுப்பு ஆசிரியர்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும், மாணவர்களோட பயணம் செய்யணும் சார். பயணித்தம் அப்படின்னா நமக்கும் அவர்களுக்கும் இடைவெளி இருக்கவே கூடாது சார். அந்த இடைவெளி டெவலப் ஆக ஆரம்பிச்சாதான் நிறைய பிரச்சனைகள் மாணவர்கள் வழித்தவறி நடப்பதற்கும் ஒழுங்கீனமாக நடப்பதற்கும் காரணமாக அமைந்துவிடும். ஸோ அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், என்னுடைய கட்டளைன்னு கூட வச்சுக்கோங்க, பெற்றோர்கள் நிச்சயமாக பிள்ளைகளோடு நெருங்கிய உறவு இருக்க வேண்டும், மனசை விட்டு பொறுமையா பேசுங்க சார். ஸோ அப்படி பேசும்போது நிச்சயமா வந்து நம்ம பசங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள், அவர்களுடைய எதிர்காலத்தை நம்ம நல்ல விதமாக நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் சார். நம்ம
இப்ப இருக்க ஒரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் வாழக்கூடிய வாழ்க்கையில பல சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அந்த வகையில இப்போ நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய அந்த உயர்கல்வி அப்படிங்கிற வகையில கல்லூரி போய் மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய இருக்க பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படிங்கிறதுக்கிட்ட என்னெல்லாம் இருக்கு சார்?
சார் வந்து சவால்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சின்ன சின்ன நம்ம எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட வச்சுக்கலாம். ஏன்னா சேலஞ்சுனா பையன் போக பயந்துட போறோம், சேலஞ்சே கிடையாது சார். என்னுடைய டீச்சர் அடிக்கடி சொல்லுவார், எவ்ரி சேலஞ்சஸ் சார் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி சார் சேலஞ்ச் அப்படின்வாரு. அதாவது ஒவ்வொரு வாய்ப்புகளும் நமக்கு சவால், ஒவ்வொரு சவால்களும் நமக்கு வாய்ப்புகள் சொல்வார் சார். ஸோ அந்த ஒரு அறிமுகத்தோட நான் சொல்றேன் என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சார், கிராமம் நகரம் இந்த ஒரு இடைவெளி கல்லூரியில் நான் பார்க்கறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு குக்கிராமம். எங்கள் ஊருக்கு வந்து இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினி பஸ்ஸை தாண்டி வேற எந்த பஸ்ஸுமே எங்கள் ஊருக்கு வராது. நாங்கள் படித்தது எங்களுடைய உடை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய வட்டார மொழி கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை நான் திடீர்னு கல்லூரிக்கு போனது பின்னாடி அந்த கல்லூரியில் வந்து பக்கத்து ஸ்டேட்லேருந்து மாணவர்கள் வந்து என் கூட படித்தாங்க, கேரளான்னு சொல்லக்கூடியது, அல்லது நார்த் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள், நார்த் இந்தியாவில் வட இந்தியாவிலிருந்து கூட மாணவர்கள் என் கூட படித்தாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஏத்துக்கிற மனநிலை பிளஸ் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம தயார் ஆயிக்கணும் சார். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து எப்படின்னா, லாங்குவேஜ் கண்டிப்பா பிரச்சனை வரும் சார். ஏன்னா முழுக்க முழுக்க நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க, ஆனா கல்லூரிக்கு போகும்போது த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல தான் பாடம் நடத்துவாங்க. பிளஸ் நீங்க சிட்டியில இருந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருந்து வரக்கூடிய, நகரத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவர்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் கண்டிப்பா நமக்கும் அவனுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அதுக்காகலாம் நீங்க பயந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க இங்கிலீஷ்ல பேசுறவன் அனைவருமே வந்து மிக கல்விமான் புத்திசாலியாலும் கிடையாது. லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அ கம்யூனிகேஷன். என்ன பொறுத்தவரையும் நீங்க தமிழ்ல வந்து மொழி திறமை இருந்ததுன்னா நீங்க பெரியால வரலாம். பட் ஆனா கல்லூரிக்கு போகும்போது இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமானது ஒண்ணு சார். அந்த இங்கிலீஷை வந்து நம்ம என்ன பண்ணணும், டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இப்பயே இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய மாவட்டத்தையும் உங்களுடைய தாலுக்காவை தாண்டி மற்றொரு இடத்துக்கு போவதற்கு நீங்க தயாரா இருக்கணும். நல்ல கல்லூரிகள் வேண்டும் என்றால், இது நிறைய நான் பாக்குறேன் என்னன்னா சார், இந்த பெண் பிள்ளைகளை வந்து சார் எங்க ஊர்லயே ஒரு காலேஜில் சேர்த்துட்டா போதும் சார், அந்த பொண்ணு நல்ல டேலண்டா இருக்கும், நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும் சார், பெஸ்ட் காலேஜ் பெஸ்ட் கோர்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா அதனோட ஃபியூச்சர் எப்படியும் இருக்கணும். நீங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்னுடைய குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பார்த்தோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட ஊர்ல இருக்கக்கூடிய மூணு பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாமினேஷன். இந்த மூணு பேருடைய பேரண்ட்ஸை பார்த்தா ரொம்ப வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துல வந்து ரொம்ப பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பம் தான், ஆனா அவங்களும் சக்சஸா வர முடியுது. அப்படின்னா அவங்க படிச்ச இடம் அவங்களுடைய கல்வி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ அதனால வந்து நம்மளுடைய பெண் பிள்ளைகள் என்னன்னா, நீங்க வேறு மாவட்டத்திற்கும் சரி வேறு மாநிலத்திற்கும் சென்று படிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இது எல்லாத்தோட மிக முக்கியமானது என்னன்னா சார், நல்ல நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். என்னுடைய சக்சஸ் உங்களோட சக்சஸ் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா, நீங்க மட்டும் காரணம் கிடையாது, உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே எல்லாரையுமே நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் யாரு நல்ல நண்பன். அவனை ஏற்றுக்கொள்வது, அவர்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த கல்லூரியினுடைய காலகட்டம் இருந்தது அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பியர் குரூப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுக்கு அடுத்ததாக உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களோட ஊர் கிளைமேட்டு, உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணி மற்ற உணவுகள் என்பது வீட்டில் கிடைக்கும் போது வேற மாதிரி இருக்கும். அதே நீங்க ஹாஸ்டலுக்கு போகும்போது அந்த உணவு ஏற்புடையதாக இருக்காது. பட் நம்ம போறது வந்து சார் உணவுக்காக போகலை, நம்ம போவது படிப்பதற்காக. அதனால நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க சார், ஹாஸ்டல்ல ஃபுட்டு சரியில்லை சார், என்ன செய்யறது. நான் சொல்லுவேன், நான் சிறிது சிறிது நம்ம என்ன பண்ணோம், பொறுத்து கொண்டு நம்ம வந்த வேலை என்ன சார், நம்ம படிப்பதற்காக வந்திருக்கிறோம், நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து உடம்பு தேத்துறதுக்காக நம்ம வரல. அதனால நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு நம்ம தயாராகிக்கணும் சார். அடுத்ததாக இன்னொன்று மிக முக்கியமானதை நான் தெரிந்து அறிவித்துக் கொள்வது என்னவென்றால், மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்களுக்கும் சார், இங்கே பாடத்திட்டமே வேற சார். நீங்க கல்லூரிக்கு வந்தீங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி வந்துட்டீங்க அப்படின்னா பாடத்திட்டமே வேற. நீங்க பிளஸ் டூ வரையும் படிச்சது அஞ்சு பாடம் ஆறு பாடத்தை படிச்சிருப்பாங்க சார். ஆனா கல்லூரிக்கு வந்தீங்கன்னா ஒரு செமஸ்டர்ல குறைஞ்சபட்சம் எட்டு பேப்பர் நீங்க படிப்பீங்க. அந்த எட்டுல வந்து மொழிப்பாடம் இருக்கு சார், நீங்கள் எடுத்த பாடம் இருக்கும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு பாடம் இருக்கும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி படிப்பாங்க, பொருளாதாரத்தை பத்தி படிப்பாங்க சார், சுற்றுச்சூழலை பற்றி படிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லயுமே ஒவ்வொரு பருவத்திலையுமே வந்து பாடத்திட்டம் வேறமாக இருக்கு சார். ஸோ இதுக்கு வந்து நம்ம மாணவர்கள் தயாராகிக்கணும். அதுக்கு அடுத்ததாக நிறைய கலைகள் கத்துக்கணும் சார். ஏதோ நம்ம பிளஸ் டூ வரையும் தான் நம்ம படிக்கிறோம், அதுக்கப்புறம் தேவையில்லை, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு நம்ம பசங்ககிட்ட இருக்கு, பிள்ளைகள்கிட்ட இருக்கு. நிச்சயமா சொல்றேன், நீங்க பிளஸ் டூ வரையும் இருந்ததை காட்டிலும் நீங்கள் அதற்கு பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய உங்களுடைய ஸ்கில்ஸ் உங்களுடைய லாங்குவேஜ் நிறைய நீங்க டெவலப் பண்ணிக்கணும் சார். அதுக்கு நீங்க தயாராக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக இதுவரையும் நீங்க வந்து பெற்றோர் மற்றும் குடும்பத்தினுடைய நிழலே இருந்துட்டாங்க நம்ம பிள்ளைகள். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனியா போய் கல்லூரியிலும் சரி விடுதியிலும் தங்கி படிக்கும் போது அவங்களுடைய தேவைகள் அவங்களே பூர்த்தி செய்து கொள்ளணும். அதாவது பொருளாதாரம் முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருள் வாங்க வேண்டும், அல்லது ஒரு பாடத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே சார் இவங்களே செய்யணும் சார். அதுக்கு நம்ம வந்து இப்ப இருந்தே நம்ம பிள்ளைகளை வந்து தயார் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக முக்கியமா என்னுடைய அன்பான வேண்டுகோள் மாணவ மாணவிகளுக்கு என்னவென்றால், குடும்பத்தோடு எப்பொழுதுமே நெருங்கிய தொடர்பு இருக்கணும் சார். தினமும் பேசுங்க, அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசுங்க, உறவினர்கள்கிட்ட பேசுங்க. அந்த நெருங்கிய தொடர்பு இருக்கும்போது குடும்பத்தினுடைய உறவு நம்ம தொடர்ந்து நடக்கும் போது நாம் தவறு செய்வதற்கும் அல்லது ஒழுங்கீனமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் குறையுது சார். ஸோ இது வந்து இப்படியும் வச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கடியே வந்து விடுதியில் போய் பாருங்க, கல்லூரியில் போய் பாருங்க உங்க பிள்ளைகள். அப்போ நீங்கள் பார்க்கும்போதே நம்ம பிள்ளைகளுக்கு அவங்களே அறியாமையே வந்து ஒரு 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 பயம் வந்து ஒரு உணர்வு வரும். என்னன்னா, ஸோ எப்போ வேணாலும் நம்மளுடைய அப்பா வருவார், துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியரோட பேசுவார் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் சார். அதுக்கு அடுத்ததாக வெளிப்படையாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தா நீங்க மனசை விட்டு பேசுங்க. இப்போ உங்க அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரா, அல்லது அம்மா கம்ஃபர்டபுளா இருக்காங்களா, மனசை விட்டு பேசுங்க. கல்லூரியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்க பேசுங்க. எல்லா பிரச்சனைகளும் வந்து சால்வ் பண்ண முடியும் சார். எதுவுமே வந்து சவால் கிடையாது என்னை பொறுத்தவரை. ஒவ்வொரு சவாலிலும் வந்து ஒரு ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கலாம் சார். அதனாலதான் சொல்றேன், நம்ம வென் தெர் இஸ் அ டிஃபீட் அப்படின்னா, வென் தெர் இஸ் அ ஃபெயிலியர் யூ கேன் லேர்ன் எ லெசன் அப்படிங்கிறோம். அப்துல் கலாம் சார் சொல்லுவார், ஒரு ஃபெயிலியர்ல இருந்து நம்ம ஒரு லெசனை கத்துக்கலாம், ஒரு சக்சஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் தான் நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சார், எந்த சவாலையும் தயார் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமையும் மன தைரியத்தை நம்ம பிள்ளைகள் கொண்டிருக்கணும் சார். அதுதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், என்னுடைய கருத்தாக இருக்குது சார்.
பள்ளி காலம் முடிந்து கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்களுடைய மேல் படிப்பு என்னென்னலாம் இருக்குது, அது எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும், இது இவங்க மட்டும் இல்லை, ஒரு பெற்றோர்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு பின்பலமாக இருந்து ஊக்கப்படுத்தும் விதமாகவும், கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் விதமாகவும், கல்லூரியில் சேர்ந்தாச்சு சேர்ந்ததுக்கப்புறமும் நம்ம என்னெல்லாம் பின்பற்றக்கூடிய வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு உறவை மேம்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற வகையிலையும், நம்மளுடைய குழந்தைகளை நம் பார்வையில் இல்லைனாலும் நம்மளுடைய தொலைபேசியிலையோ அல்லது நேரடியாக சென்றோ அவர்களுக்கு ஒரு அடிக்கடி சந்திக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டியும் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நாம் பொறுப்பாக செயல்பட வேண்டிய காலத்தில் பெற்றோர்களும் இருக்கணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் இந்த சரியான நேரத்தில் விரிவான வகையில் எடுத்துக்குரியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாகவும், 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு சரியான தகவலை கொடுத்த இந்த காலகட்டத்தில் இந்த சரியான நேரத்தில் கொடுத்தமைக்கு புதுகை பண்பலை மட்டும் இல்லாமல் அனைவருமே மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நிச்சயம் சார், இது ஏதோ ஒரு ஒரு உரையாடல் கேட்டோம் நம்ம வந்து கேட்டோம் மறந்துட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை வந்து மீண்டும் கேளுங்க. மீண்டும் கேட்டு அதில் என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தான் கல்லூரி போவீங்க, ஆனால் தினம் தானே நாங்கள் வகுப்புக்கு போகிறோம், மாணவர்களை பார்க்குறோம். அந்த அனுபவத்தை தான் சார் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ என்னோட அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இது முன்பே நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள், மனதளவில் தயார் செய்து கொள்ளுங்கள். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய மாணவ மாணவிகளுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நம்மளுடைய கடமை. ஸோ இது தொடர்பாக ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்த என்னுடைய புதுகை பண்பலை நேர்களுக்கும், புதுகை பண்பலைக்கும், உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் அட்வான்ஸ் விஷஸ் நான் இப்பயே நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஏன்னா நிச்சயம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய எதிர்காலம் என்பது உங்களோட கையில இருக்கு, குடும்பத்தோட எதிர்காலம் உங்களோட கையில இருக்கு. ஸோ இந்த ஒரு பொறுப்பை உணர்ந்து நம்ம பிள்ளைகள் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சார். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.